வேத ஆராய்ச்சி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
டபிள்யூஆர் நேயர்களாகிய உங்களை இந்த காலை வேளையில் இந்த வானொலி மூலமாக தொடர்பு கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை கேட்ட ஒரு நேயராக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களிடத்தில் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறோம். இதில் பங்கு பெறும் அனைவருக்கும் ஒரு பரிசு உண்டு. 5 ஆண்டுகள் அல்லது 5 இயர்ஸ் என்ற வாசகத்தோடு உங்கள் முகவரியை தெளிவாக எழுதி அனுப்புங்கள் அல்லது SMS செய்யுங்கள்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் கடந்த நிகழ்ச்சியிலே வேதத்தை தியானிப்பதற்கு 7 அடிப்படையான காரியங்களை பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்து நிகழ்ச்சியின் இறுதிப் பகுதியிலே சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அதிலே முதல் 3 காரியங்களை சிந்தித்துவிட்டோம். ஜபத்தோடு ஆரம்பியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை ஆழ்ந்து படியுங்கள் போன்ற காரியங்களை படித்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே நான்காவது படியிலிருந்து தியானிக்கப் போகிறோம். அதாவது வேதத்தை தியானம் செய்யுங்கள், இதுவே நான்காவது படி. வேதத்தை தியானம் செய்யும்படி தேவனே தம்முடைய ஜனங்களுக்கு போதித்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே அந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக இருக்க வேண்டும். இதன் மூலம் அவர்கள் எப்பொழுதும் அதை தியானிக்க முடியும் என்று கருதி உபாகமம் 6:6-9 இவ்வாறு கூறுகிறார். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாயிருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இது ஒரு ஆச்சரியமான வாக்கியமாயிருக்கிறது இல்லையா? வீட்டு வாசல்களிலே நிலைகளிலே கர்த்தருடைய வசனத்தை எழுத சொல்கிறார். எனவே இதற்கு கீழ்ப்படிந்துதான் நம்மில அநேகர் நம்முடைய வீடுகளிலே வசனங்களை எழுதி தொங்கவிட்டிருக்கிறோம். அதாவது அவர்கள் எங்கே திரும்பினாலும் வேத வசனத்தை பார்க்கும்படியாக இருக்க வேண்டும். இந்த ஏன் அநேகர் பாவத்திலே விழுந்து விடுகிறார்கள் தெரியுமா? அவர்கள் அடிக்கடியாக அந்த பாவத்தை பிறப்பிக்கும் காரியங்களை பார்ப்பதனால்தான். தேவனுக்கு மனிதனுடைய சுபாவம் தெரியும். அவர் நம்மை உள்ளும் புறமும் அறிந்திருக்கிறார். அவர்கள் பார்க்கிற இடமெல்லாம் வேதவசனம் தெரியும்படி எழுதப்பட வேண்டும் என்று தேவன் கூறுகிறார். நிலைகளிலும் கைகளிலும் வாசல்களிலும் எங்கும் வேதவசனம். நடக்கும் பொழுதும் அதை குறித்து பேச வேண்டும். உட்கார்ந்திருக்கிற பொழுது, படுத்து தூங்கப் போகும் பொழுது கூட வேதவசனத்தையே தியானிக்க வேண்டும் என்பதுதான் தேவன் கொடுக்கும் அழைப்பு. சரி, தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது என்றால் என்ன? நாம் முதலாம் சங்கீதத்தை பார்ப்போம் என்றால் அங்கே சிறந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சங்கீதம் 1:2 வசனங்களை பாருங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானம் என்ற வார்த்தைக்கு ஆழ்ந்து சிந்தனை செய் அல்லது அசை போடு என்று அர்த்தமாகும். சிந்தைக்கு கொண்டு வந்து அதை குறித்து மீண்டும் மீண்டும் யோசிப்பது. ஒருவேளை நீங்கள் மாடு அசை போடுவதை பார்த்திருப்பீர்கள். அவசரமாக தனது இரையை அது உட்கொண்டு பின்னர் அதை தனது வாய்க்கு கொண்டு வந்து அதை அசை போடுகிறது. அது வெயில் ஏறும் முன்னர் புல்லை நன்றாக விரைவாக மேய்கிறது. பின்னர் வெயில் ஏறியவுடன் எங்காவது நிழலிலே போய் படுத்துக்கொண்டு தான் தின்ற புல்லை திரும்பவும் வாய்க்கு கொண்டு வந்து அதை அசை போட்டு பிறகு சிறந்ததை விழுங்குகிறது. பசுமாட்டிற்கு அதனுடைய வயிறு அமைப்பு அவ்வாறு இருக்குமாம். வயிற்றின் ஒரு பகுதியிலிருந்து எடுத்து மறுபகுதிக்கு அனுப்பும் அமைப்புடையது. 1 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் வரை அது அவ்வாறு அசை போடும். நம்முடைய சிந்தையிலே இந்த காரியமே நடைபெற வேண்டும். வேதத்தை வாசிக்க வேண்டும். நாம் பார்க்கக்கூடிய இடங்களிலே அதை வைக்க வேண்டும். அதை மீண்டும் சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இவ்வாறு வேத வசனத்திலிருந்து நாம் சிறந்த காரியங்களை பெற்றுக் கொள்ள முடியும். அநேக தேவனுடைய பிள்ளைகளின் அனுபவங்கள் இவ்விதமாகவே காணப்படுகின்றன. தேவ செய்தி தயாரிக்கும் பொழுது சில வேத பகுதியிலிருந்து ஒரு செய்தியையும் பெறாமல் இருக்கும் வேளையும் உண்டு. அப்பொழுதெல்லாம் அந்த பகுதியை திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, திடீரென அந்த குறிப்பிட்ட பகுதியிலிருந்து கர்த்தருடைய செய்தி கடந்து வருகிறதை அவர்கள் காண முடிகிறது. ஆம், வாசித்ததை திரும்ப திரும்ப அசை போடும் பொழுது தேவன் செயல்படுகிறார். ஒரு தேவ மனிதர் உன்னத பாட்டு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அவருக்கு புரியவில்லை. ஆகவே அவர் அதை மீண்டும் மீண்டும் வாசித்து முழங்காலில் நின்று, தேவனே, இதை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்த பொழுது தேவன் புதிய காரியத்தை அதிலிருந்து கற்றுக் கொடுத்தாராம். இதை அவர் பெறுவதற்கு சில மாதங்கள், அவ்வாறு அவர் முழங்காலிலே நின்று வாசித்து ஜெபிக்க வேண்டியதாயிற்று. அவர் அதிக நேரம் தியானத்திலே செலவழித்ததால் அது சிறந்த செய்தியை அவருக்கு கொண்டு வந்தது. அருமையான சகோதரனே சகோதரியே, சிலர் நம்முடைய வானொலி நிகழ்ச்சிகளை குடும்பமாக கேட்டுவிட்டு மாலையிலேயும் அதை குறித்து பேசி ஒருவருக்கொருவர் அதன் காரியங்களை விளக்கிக் கொடுக்கிறார்கள். இது தேவ வசன தியானமே. சிலர் காலையிலே தியானித்த வேத பகுதியை அந்த நாளிலே மறந்து விடுகிறார்கள். இன்று காலையிலே எந்த வேத பகுதியை வாசித்து தியானித்தீர்கள் என்று கேட்டால் அவர்களுக்கு தெரிவதில்லை. காலையிலே வாசித்த பகுதியை திரும்பவும் நினைவிற்கு கொண்டு வருவதில்லை. இன்று நம்முடைய நாட்களிலே தியானம் என்ற கலை மக்களை விட்டு மறைந்து போய்க் கொண்டிருக்கிறது. அநேக வீடுகளில் இருக்கின்ற தொலைக்காட்சியை இதற்கு முக்கியமான காரணமாக சொல்லலாம். இதனால் வேதத்தை வாசித்து தியானிக்கும் நேரம் குறைந்து விடுகிறது. இதன் காரணமாக அநேக குடும்பங்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிப்படைந்திருக்கிறது. நம்முடைய சபைகள் இன்று இவ்வளவு குளிர்ந்ததாக நிர்விசாரமானதாக இருக்க காரணம் அங்கே தேவனுடைய வசனம் அதிகமாக தியானிக்கப்படுகிறதில்லை. வேத வசனத்தை அதிகம் வாசிக்கும் பொழுதே சபை புது அனலை பெறும். எத்தியோப்பிய மந்திரியை குறித்து நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8 அதிகாரத்திலே வாசித்து பார்க்கிறோம். அவன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஏனென்றால் அவனுக்கு அந்த பகுதி புரியவில்லை, அதன் அர்த்தத்தை அவன் அறியவில்லை. ஆனால் பிலிப்புவிற்கு அந்த பகுதி தெரியும். அவர் வேதத்திலே அந்த பகுதியை வாசித்து தியானித்திருக்கிறார். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புவை அங்கே அழைத்துக் கொண்டு வந்து எத்தியோப்பிய மந்திரிக்கு விளங்க செய்தார். இது அந்த மந்திரிக்கு புதிய ஒரு காரியத்தை, புதிய ஒரு உலகத்தையே திறந்தளித்தது என்று சொல்லலாம். அவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார். அந்த மந்திரி சந்தோஷத்தோட திரும்பி போனதாக வேதம் சொல்கிறது. அந்த மந்திரியை சந்தோஷப்படுத்தியது எது? அவருடைய தியானம். அந்த மந்திரி ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே 53 அதிகாரத்தை திரும்பவும் நினைவிற்கு கொண்டு வந்து அசை போட்டு தியானித்துக் கொண்டிருந்தார். நீங்க எப்பொழுதாவது இந்த காரியத்தை சிந்தித்தது உண்டா? அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டி போன்றவர் யார்? ஆடுகளைப் போல வழிதப்பி தெரிந்து கொண்டிருந்த, நம்மோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட அந்த ஆட்டுக்குட்டி எது? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை யார் மேல் வந்தது? நீங்கள் இவற்றையெல்லாம் தியானித்தது உண்டா? அந்த எத்தியோப்பிய மந்திரி அவ்வாறு தியானித்தார். அந்த மந்திரி தன் தேசத்திற்கு சென்ற பின்பு என்ன செய்தார்? ஒரு பாரம்பரிய கருத்து. அவர் தனது தேசத்திற்கு சென்ற பின்பு எத்தியோப்பிய சபையை ஸ்தாபித்தார் என்று சொல்கிறது. இருந்த போதிலும் இங்கே நாம் அறிகிற காரியம், அந்த மந்திரி சந்தோஷத்தோட திரும்ப போனார். இது மிகவும் சிறந்த ஒரு காரியம் இல்லையா? அவர் தேவனுடைய வார்த்தையை தியானம் செய்ததினாலே அது உண்டானது என்பதை நாம் அறிய முடிகிறது. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலேயும் வேதத்தினால் உண்டாகிற சந்தோஷத்தை நீங்கள் அனுபவித்து பார்த்திருக்கிறீர்களா? கர்த்தர் என்னோடு கூட இதை குறித்து பேசினார், கர்த்தர் இதை எனக்கு விளக்கி காண்பித்தார் என்று உள்ளம் மகிழ்ந்திருக்கிறீர்களா? வேதத்தை ஆராய்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்திற்கும் அதே சமாதானத்தை தேவன் உங்களுக்கும் நீங்கள் குடும்பமாக உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது தந்தருளுவார். வேத வசனத்தை நாம் சரியானபடி அறிந்து கொண்டால் தேவனை பற்றிய தப்பான எண்ணங்களோ நம்முடைய வாழ்க்கையை பற்றிய தப்பான எண்ணங்களோ நமக்கு இருக்காது. இதற்கு ஆதாரமாக மத்தேயு 22 அதிகாரம் 29 வசனத்தை நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணங்கொள்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். ஆம், உலக மக்கள் வேத வாக்கியங்களை சரியானபடி உணர்ந்து கொள்ளாததினால்தான் இயேசுவை பற்றி வேதத்தை பற்றி தப்பான எண்ணங்கொள்கிறார்கள். வேத வாக்கியங்களை நாம் எவ்வளவு ஆழமாக உணர ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவு ஆழமாக தேவனுடைய வல்லமையை உணர முடியும். உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை அனுபவிக்க முடியும். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கார்களாய் மாற முடியும். சரி, வேதத்தை நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சிந்தித்து வருகிறோம். ஞாபகம் இருக்கிறதா? முதலாவதாக ஜபத்தோடு ஆரம்பிக்க வேண்டும். இரண்டாவதாக நாமே வேதத்தை வாசிக்க வேண்டும். மூன்றாவதாக வேதத்தை ஆழ்ந்து படிக்க வேண்டும். நான்காவதாக வேதத்தை தியானம் செய்ய வேண்டும் என்று சிந்தித்தோம். ஐந்தாவதாக வேதத்தை குறித்து மற்றவர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்பதையும் வாசித்து பாருங்கள். இது ஒரு ஆபத்தான காரியம்தான். ஏனென்றால் அநேகர் மற்றவர்கள் வேதத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதை மட்டுமே சார்ந்து கொள்கிறார்கள். மட்டுமல்ல, இந்த அநேக புத்தகங்கள் வேதத்தை குறித்து தவறான கருத்துக்களையே கூறுகிறதாயும் இருக்கிறது. இவை சந்தையிலே மலிந்து கிடக்கின்றன. இவை எல்லாவற்றையுமே நாம் வேதத்தை கொண்டே சோதித்து நலமானதை வாங்கி வாசிக்கப்பழக வேண்டும். நீங்கள் நல்ல வேத விளக்க உரை புத்தகங்களை படிக்க வேண்டும். தமிழிலே அதிகமான புத்தகங்கள் இல்லை, ஆனால் ஆங்கிலத்திலே கிடைக்கிறது. இவற்றை வாசிப்பதன் மூலம் அவர்கள் தேவனிடத்திலே அதிக நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் காத்திருந்து பெற்ற சத்தியங்களினாலே நாமும் ஆசீர்வதிக்கப்படலாம். தேவனுடைய ஆவியானவர் அவர்களை வேதத்திலே வழிநடத்தி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்களை நாம் வாசித்து பயன்பெறலாம். இவையெல்லாம் வேதத்தை பற்றிய தலை சிறந்த புத்தகங்கள். இந்த விளக்க உரை புத்தகங்களை நீங்களும் நானும் வாசித்து பயன்பெற வேண்டியது அவசியம். இந்த விளக்க உரை புத்தகங்களோடு வேதாகம ஒத்துவாக்கிய புத்தகங்களையும் நீங்கள் பெற்று வாசிப்பது அவசியமானது. இவையும் விலையேற பெற்றவை. ஆங்கிலத்திலே அநேகம் உண்டு. தமிழிலும் நீங்கள் வாங்கி உபயோகிக்கலாம். ஆங்கிலத்திலே யங்ஸ் கன்கார்டன்ஸ், ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ் மேலும் க்ரூடன்ஸ் கன்கார்டன்ஸ் போன்றவை சிறந்தவை. அடுத்ததாக வேதாம அகராதி ஒன்றையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துவது சிறந்தது. இது உங்கள் வேத வாசிப்பின் ஆர்வத்தை அதிகரிக்கும். அநேக காரியங்களை அதன் துணையோடு அறிந்து கொள்ளலாம், அர்த்தங்களை அறிந்து கொள்ளலாம். தமிழிலே அது கிடைக்கிறது. ஆங்கிலத்திலே டேவிஸ் பைபிள் டிக்ஷனரி, அதேபோல அங்கஸ் பைபிள் டிக்ஷனரி போன்றவை இருக்கிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இவற்றை உடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்கள் இவற்றை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் இவ்வாறு கேட்கலாம், மற்றவர்கள் கூறியதை நாம் அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை மாறாமல் பயன்படுத்த வேண்டுமா என்று கேட்கலாம். இல்லை பிரியமானோர்களே, அவ்வாறு பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் அந்த ஆசிரியரின் பெயரை குறிப்பிட்டு அவருடைய கருத்தை சொல்வீர்கள் என்றால் அப்படியே சொல்ல வேண்டும். இல்லாத பட்சத்திலே நம்முடைய நடைமுறையிலே சொல்லலாம். இருந்த போதிலும் மற்றவர்கள் எழுதியுள்ளதை நாம் எடுத்து பயன்படுத்த உரிமை இருக்கிறது. ஒரு தேவ மனிதர் நாம் மற்றவர்களின் கருத்தை மேற்கோடிட்டு காட்டும் பொழுது எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று கூறும்பொழுது இவ்வாறு கூறியிருக்கிறார், நாம் ஒவ்வொருவருடைய மேய்ச்சல் நிலத்திலும் மேய வேண்டியது அவசியம். ஆனால் நம்முடைய சிந்தையிலே அதை கொண்டு வந்து நம் கருத்தாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது நாம் மற்றவர்கள் எழுதியுள்ளதை வாசிக்க வேண்டும், பின்னர் அதை நம்முடைய சிந்தையிலே வரைந்து நம்முடைய பாணியிலே அதை சொல்ல வேண்டும். உங்களுக்கு இதற்கு முழு உரிமை இருக்கிறது. நாம் மற்றவர்கள் தேவனுடைய வார்த்தையிலே பெற்ற காரியங்களின் பயன்களை, ஆசீர்வாதங்களை பெறுவதே நம்முடைய முக்கியமான காரியம். அதற்காகவே அப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் எழுதி வைக்கும்படியாக தேவன் கூறியிருக்கிறார், அவர்களை செயல்படுத்தி வழிநடத்தியிருக்கிறார். ஆறாவதாக வேதத்திற்கு கீழ்ப்படியுங்கள். வேத வாசிப்பிற்கும் புரிந்து கொள்ளுதலுக்கும் கீழ்ப்படிதல் அவசியமானது. ஆபிரகாம் இதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஆபிரகாமை தேவன் ஊர் என்ற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்த பொழுது அவனுக்கு தோன்றினார். அதேபோன்று வாக்குத்தத்த பூமியிலே வைத்தும் தோன்றினார். ஆனால் ஆபிரகாம் பஞ்சம் வந்த பொழுது, எகிப்திற்கு ஓடிப்போன பொழுது தேவன் ஒரு வார்த்தையும் அவரோட பேசவில்லை. வாக்குத்தத்த பூமிக்கு திரும்பி வருகிறவரை தேவன் அவருக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் கீழ்ப்படியாததினால்தான். தேவன் அவருக்கு முன்னர் என்ன சொல்லியிருந்தாரோ அதற்கு அவர் கீழ்ப்படுகிற வரை தேவன் ஆபிரகாமிற்கு எந்த புதிய ஒரு காரியத்தையும் சொல்ல முன்வரவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலையும் அவ்வாறுதான். ஏற்கனவே அவர் நம்மோடு பேசியிருக்கிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் நமக்கு புதிய காரியங்களை அவர் கற்றுக் கொடுப்பார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, கடந்த முறை நாம் ஆரம்பத்திலிருந்து வேதத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு எத்தனையோ காரியங்களை கற்றுக் கொடுத்தார் இல்லையா? அவற்றை நீங்கள் குறித்து வைத்தீர்கள். அதில் எத்தனை காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள்? ஆண்டவர் ஏற்கனவே சொன்ன காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் புதிய காரியங்களை குறித்து நம்மோடு கூட அவர் பேசுவார். நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சுவிசேஷமும் கீழ்ப்படிதல் என்ற பிரதான காரியமே. சுவிசேஷத்தை குறித்து எழுதப்பட்ட நூல்கள் மிகவும் சிறந்தது. ரோமருக்கு எழுதின நிருபம் பவுல் சுவிசேஷத்தை சுற்றி கீழ்ப்படிதல் என்பதை முக்கியமாய் வைக்கிறார். அவர் ரோமர் 1:6-7 இவ்வாறு சொல்லியிருக்கிறார், அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தை நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளை செய்திருக்கிறார் என்று சொல்கிறார். இதற்கு அடுத்ததாக நிருபத்தின் இறுதி பகுதியிலே பவுல் மீண்டும் இதே கருத்தை சொல்லுகிறார். ரோமர் 16:25 பாருங்கள், ஆதி முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான என்று சொல்கிறார். அதாவது விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதல் என்பதே தனது நிருபத்தின் இறுதியிலே மீண்டும் பவுல் உணர்த்துகிறார். இதற்கிடையிலே அவர் என்ன கூறுகிறார், சுவிசேஷம் என்றால் என்ன, சிறந்த கொள்கை அடிப்படையிலான காரியங்கள் போன்றவற்றை கூறிவிட்டு அதை நிறைவு பெற செய்யும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கடமையோட முடிக்கிறார். கீழ்ப்படிதல் இந்த காரியத்தை சுவிசேஷத்தை சுற்றி பவுல் வைக்கிறார். ஆம், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிவதே மிகவும் முக்கியமானது. மேலும் நாம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். ஆதாமும் ஏவாளும் இங்கேயே தவறிவிட்டார்கள். ஏவாள் சாத்தானுடைய பேச்சுக்கு செவிசாய்த்தது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் காரியத்தையும் செய்தாள். தேவனுக்கு கீழ்ப்படிவது மிகவும் முக்கியமானது. நாம் அவருக்கு கீழ்ப்படியாது இருக்கும் பொழுது தொடர்ந்து சத்தியத்தை வெளிப்படுத்த மாட்டார் என்பதையும் நாம் அறிய வேண்டும். நாம் வேதத்தை வாசிப்பதனாலே பயன்பெற வேண்டுமென்றால் வேதத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அருமையானவர்களே, நாம் கீழ்ப்படிவது மிக முக்கியம். ஏனென்றால் உங்களையும் என்னையும் கொண்டு கிறிஸ்தவத்தை அளக்கிறவர்கள் இன்று அநேகர் இருக்கிறார்கள். நாம் கீழ்ப்படிய தவறி போவோம் என்றால் அது தேவ நாமத்திற்கு தூஷணத்தை கொண்டு வரும். ஒரு தேவ மனிதர் இவ்வாறு சொல்கிறார், சுவிசேஷத்தை பாதுகாப்பதற்கு சிறந்த வழி என்னவென்றால் நாம் சுவிசேஷத்திற்கு இசைந்த வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்கிறார். வேதம் தேவனுடைய வார்த்தை என்பதை அவ்வாறே நீங்கள் நிரூபிக்க முடியும். இன்று வேதத்திற்கு அநேக மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கின்றன. ஆனால் சிறந்த மொழிபெயர்ப்பு எது தெரியுமா? அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதுதான். யார் அதை தங்கள் வாழ்க்கையிலே நடைமுறையிலே கொண்டு வந்து பயன்படுத்துகிறார்களோ அதுவே சிறந்த மொழிபெயர்ப்பு. குறைந்த சபையாருக்கு பவுல் எழுதியுள்ளது உங்களுக்கு ஒருவேளை நினைவிலே இருக்கலாம். 2 Corinthians 3:2-3 இதை நாம் பார்க்கிறோம். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள்தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீர்களா, நாம் வேதத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். மக்கள் நம் மூலமாக வேதத்தை பார்க்கிறார்கள். இன்று கிறிஸ்தவத்திற்கு வெளியிலிருந்து வருகிற பாதிப்பை விட உள்ளே இருக்கும் சபை உறுப்பினர்களாலே வரும் பாதிப்பே அதிகமாயிருக்கிறது. மேலும் வெளியிலிருந்து நாம் பெறும் அநேக எதிர்ப்புகளுக்கு இதுவே காரணமாகவும் இருக்கிறது. சபையிலே இருக்கும் அநேக உறுப்பினர்களின் வாழ்க்கை அநேக மக்கள் சபைக்குள்ளே வருவதை தடுத்துவிட்டது. காரணம் அவர்களுடைய சாட்சியற்ற வாழ்க்கை. அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்களா? அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவதனாலே மற்றவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொண்டீர்களா? நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது மிகவும் அவசியம். சரி, 7வதாக வேதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். வேதத்தை நீங்கள் வாசிப்பது மட்டுமல்ல, ஆழ்ந்து கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதை தியானிப்பது மட்டுமல்ல, மற்றவர்கள் அதை குறித்து என்ன எழுதியிருக்கிறார்கள் என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் கற்றுக்கொண்ட வேதத்தின் மகத்துவங்களை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். இதைத்தான் நாம் ஒவ்வொருவருமே செய்ய வேண்டும். இவ்வாறாக நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருந்தால் வேதத்தை கற்றுக்கொள்வதிலே ஓர் தெவிட்டி போகும் நிலைமைக்கு நீங்கள் வந்துவிடுவீர்கள். மற்றவர்கள் அறியாமையிலே வாழும்பொழுது நீங்கள் மட்டும் மக்கள் கூட்டத்தை விட்டு தனித்து நடமாடும் ஒரு வேத அகராதியாக விளங்க தேவன் உங்களை விட்டு விடுவதில்லை. எனவேதான் எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று பார்க்கிறோம். அன்பான சகோதரனே சகோதரியே, நாம் கிறிஸ்துவின் சாட்சிகளாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1:8 நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இயேசு கூறியிருக்கிறார். நாம் வேத பண்டிதர்களாகவும் நடமாடும் வேத அகராதிகளாகவும் அல்லது நினைவு புத்தகங்களாகவும் இருப்போம் என்று அவர் கூறவில்லை. தேவனுடைய சத்தியத்தை ஒரு நோட்டு புத்தகத்திலே புதைத்து வைக்க வேண்டும் என்றும் அவர் கூறவில்லை. கல்வி என்றால் என்ன என்பதை குறித்து ஒருவர் சொல்லும்பொழுது, ஆசிரியர் மாணவர் இருவரின் மனதிற்குள்ளே செல்லாமலேயே பேராசிரியரின் நோட்டு புத்தகங்களில் இருக்கும் செய்திகள் மாணவரது நோட்டு புத்தகத்திற்கு மாற்றம் செய்யப்படுதல் என்று கூறினார். இதைப்போலத்தான் வேதத்தில் உள்ள அநேக சத்தியங்கள் இன்று இருக்கின்றன. அது பயன்படுத்தப்படவில்லை, பகிர்ந்து கொடுக்கப்படவும் இல்லை. நாம் இன்றைய உலகத்திலே அவருக்கு சாட்சியாயிருக்கும்படி அழைப்பு பெற்றிருக்கிறோம். எனவே நாம் வேதத்தையும் மற்றவர்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். வேத சாஸ்திர கல்லூரி மாணவர்களும் கற்கும் காலங்களிலேயே அதை பகிர்ந்து கொடுக்கும் பணியிலே ஈடுபட்டால்தான் மற்ற மாணவர்களை விட வேத அறிவிலே சிறந்தவர்களாக விளங்க முடியும். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்களும் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, உங்கள் குடும்ப ஜபத்திலே அல்லது ஓய்வு நாள் பள்ளியிலே அல்லது உங்கள் ஜப ஐக்கியங்களிலே அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள தீர்மானம் செய்யுங்கள். இதுவரை நோட்டு புத்தகத்திலே குறிப்புகளை எடுக்காத ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அடுத்த நிகழ்ச்சியை கேட்கும்பொழுதாவது ஆயத்தத்தோடு காத்திருந்து குறிப்பு எடுத்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். அதை செய்வீர்கள் என்றால் இந்த பரிசுத்த வேத வசனங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயும் பெரிய காரியங்களை செயல்படுத்தும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமது வேத வசனங்களுக்காக ஒருமுறை கூட நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஐயா, நாங்கள் ஒவ்வொருவரும் வேத வசனங்களை வாசிக்கும் முன் ஜபத்தோடே ஆயத்தமாகி கருத்துடன் வாசித்து நேரம் எடுத்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் வாசிக்கும் வசனங்களை போதிய அளவு தியானிக்கவும், அந்த வசனங்களை குறித்து மற்றவர்களும் எழுதியிருக்கிறவர்களை வாசிக்கவும், எல்லாவற்றிற்கும் மேலாக உமது வசனத்தின் மூலம் நீர் கூறும் காரியங்களுக்கு நாங்கள் பரிபூர்ணமாய் கீழ்ப்படியவும், நாங்கள் கீழ்ப்படியும் காரியங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் ஒவ்வொரு நாளும் நீரே எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நிகழ்ச்சி கேட்ட உங்களுக்கு எங்கள் நன்றி. உங்கள் கடிதங்களை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்கள் 9442225627, மற்றும் ஒரு எண் 9585640406.
கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். 2 தெசலோனிக்கேயர் 3:3. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். 2 தெசலோனிக்கேயர் 3:3.